அன்பின் உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாகமேட்டும். இன்று உங்களுக்கான பகுதி ஆடு ஜீவிதத்தின் தொடர்ச்சி. பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லாமல் மற்றொரு பகலும் மறைந்து போனது. அதற்கிடையே ஆடுகளை வெளியே கொண்டு போய் கொண்டு வருவதற்குள்ள சூட்சமங்களையெல்லாம் பயங்கரன் எனக்கு சொல்லி தந்திருந்தான். ஆடுகளை பின்பக்கமிருந்து விரட்டாமல் பக்கவாட்டிலிருந்து எப்படி விரட்டுவது? முட்டி மோதி ஓட துடிக்கும் ஆடுகளை அடித்து ஒழுங்குபடுத்துவது எப்படி என்று பல்வேறு பாடங்கள். ஒவ்வொரு வேளையும் மசராவுக்குள் வைக்க வேண்டிய புல், வைக்கோல், கோதுமை போன்றவற்றை அளவுகளும் அந்த பாடத்தில் அடங்கும். அன்றைய பகலுக்கு கடந்த தினங்களை விடவும் வெப்பம் அதிகம் என்றே தோன்றியது. 10 அடி தூரம் நடப்பதற்குள்ளாகவே தொண்டை வறண்டு விடுகிறது. இரும்பு டேங்கின் கொதித்து வாடிய தண்ணீரை குடிக்கும் போது தொண்டை எரிந்தது. மட்டுமல்ல, அந்த டாங்கு தண்ணீரை பல தடவை குடித்ததில் எனக்கு வயிற்றுப்போக்கம் ஆகிவிட்டது. அன்றைய காலை உணவுக்கு பின் நான் பல தடவை வெளிக்கு போனேன். ஆனால் நேற்றைய கூச்சம் எதுவுமே இப்போது இல்லை. லஜ்ஜை எதுவும் இல்லாமல் நான் தோன்றும் நேரத்தில் தோன்றிய இடத்தில் வெளிக்கு போக ஆரம்பித்தேன். தண்ணீரால் கழுவி அர்பாவிடம் அடி வாங்குவதற்கு பதிலாக கல்லால் சுத்தம் செய்து படிந்து விட்டேன். ஒவ்வொரு நாட்டிலும் எது சுலபமாக கிடைக்கிறதோ அதை கொண்டுதான் சுத்தம் செய்வார்கள் என்பதை நான் நிரூபித்தேன். வெள்ளைக்காரனுக்கு காகிதம் வெகு சுலபமாக கிடைப்பதால் அவன் காகிதத்தால் சுத்தம் செய்கிறான். தண்ணீருக்கு பஞ்சமே இல்லை என்பதால் நாம் தண்ணீரை பயன்படுத்துகிறோம். இங்கோ கல்தான் தாராளமாக கிடைக்கிறது. எனவே கல்தான் எனக்கு வசதி. நடுப்பகலில் வெப்பக்காற்று அனலை அள்ளி வீசியது. உடம்பெங்கும் ஒரே புழுக்கம், அசதி, அதனுடன் வயிற்றுப்போக்கின் தளர்ச்சியும் சேர்ந்தபோது நிலைமை படுமோசமானது. என்னுடைய நிலைமையை அருபாவிடம் பயங்கரனிடம் சொல்லி பார்த்தேன். ஆனால் அதனால் ஒரு பயனும் இல்லை. என்னுடைய வேலைகளில் ஒன்று கூட குறையவில்லை. என்னுடைய அசதியும் களைப்பும் அருபாவிடம் எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. வழக்கம் போலவே வேலை 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 மட்டுமே. அந்தி சாய்ந்தபோது கஞ்சி பசையை காய்ச்சி ஊற்றியது போல் உடம்பு முழுவதும் ஒரே பிசு பிசுப்பு. வந்ததிலிருந்து குளிக்கவே இல்லாததால் வெளியே சொல்ல முடியாதபடிக்கு ஏதோ ஒரு அவஸ்தை. எரிச்சல். ஆடுகளுக்கு குடிக்க கொண்டு போன தண்ணீரிலிருந்து கொஞ்சம் எடுத்து அருபாவுக்கு தெரியாமல் நான் முகமும் கையும் கழுவி குளித்ததாக திருப்திப்படுத்திக் கொண்டேன். ஆனாலும் தண்ணீரையே காணாமல் கை இடுக்குகளிலும் மர்ம பிரதேசங்களிலும் ஒரே அரிப்பும் பிசுபிசுப்பும். எல்லாவற்றையும் சகித்தபடியே நான் படுக்கைக்கு போனேன். படுக்கை என்று சொன்ன உடனேயே எனக்கேதோ புதிய படுக்கை கிடைத்து விட்டதாக எண்ணிவிடாதீர்கள். இப்போதைய எனது படுக்கை வெறும் புழுதி மண் தரைதான். கிடைத்த ஒரே கட்டிலையும் பயங்கரன் ஆக்கிரமித்து கொண்டான். அதற்கு கீழே என்னுடைய பை. அதற்குள்ளிருந்து ஒரு விரிப்பை எடுத்து தரையில் விரிப்பேன். இப்போதே அதன் விளிம்புகள் கசங்கி சுருள ஆரம்பித்து விட்டன. தரையெங்கும் துகள் மணல்தான் என்றாலும் அதில் கலந்திருக்கும் சின்னஞ்சிறு கற்கள் உடம்பில் முள்ளாய் குத்தும். வசதியில்லாத படுக்கை. அப்படிப்பட்ட மோசமானதொரு சூழ்நிலையில் சின்னஞ்சிறு சுகமாவது தட்டுப்படாதா என்று ஏங்கும் என் புத்தியை என்ன சொல்வது? என்னதான் களைப்பாக இருந்தாலும் சரியான படுக்கை இல்லாவிட்டால் என்னால் உறங்கவே முடியாது. நான் எதையோ ஆலோசித்தபடியே படுக்கையில் கிடந்தேன். சொல்லப்போனால் அப்போது ஊரில் இருக்கும் உம்மாவோ, என் சைனுவோ, பிறக்கப்போகும் என் மகனோ மகளோதான் என் சிந்தனையில் வியாபித்திருக்க வேண்டும். ஏமாற்றங்களும் துயரங்களும் அணைவுடைந்து பாய்ந்திருக்க வேண்டும். எனது வாழ்க்கையும் காலை சுற்றிய தலைவிதியும் என் நெஞ்சை தீயாய் சுட்டெரித்திருக்க வேண்டும். ஆனால் ஏனோ தெரியவில்லை, நான் ஒரு வேற்றுலக வாசி போலாகிவிட்டேன். இந்த சிந்தனைகள் எல்லாம் எனக்கு அந்நியமானவைகளாக தோன்றின. ஆனாலும் அதுதான் உண்மை. பரஸ்பரம் தொடர்பு கொள்ளும் வாய்ப்பும் சூழ்நிலையும் அறவே இல்லை என்று முழுமையாக உணர்வதற்கு எடுத்துக்கொள்ளும் கால தாமதமே நம்மை திரும்ப திரும்ப அந்த சிந்தனைக்குள் அமிழ்த்து விடுகிறது. ஆனால் எனக்கோ ஒரு நாளுக்குள்ளாகவே புரிந்து போனது. வீணாக கிடந்து பரிதவிப்பதாலும் அங்கலாய்த்து கொண்டிருப்பதாலும் ஒரு பயனும் இல்லை. என் பழைய உலகம் எனக்கு அந்நியமாகி போய்விட்டது. இனி இந்த புதிய உலகமே என் உலகம். இந்த புதிய உலகின் நடைமுறைகளுக்கு நான் கட்டுப்பட்டவன். கருணையற்ற அதன் கொடூரங்களுக்குள் நான் மூழ்கி கொண்டிருந்தேன். இனிமேல் இந்த வாழ்க்கையோடு எந்த அளவுக்கு பொருந்தி போக முடியுமோ அந்த அளவுக்கு பொருந்தி போவதுதான் புத்திசாலித்தனம். அதுவே இந்த உயிரை எப்படியாவது காப்பாற்றிக் கொள்ள உதவும் ஒரே வழி. இல்லை என்றால் துயரத்தில் மூழ்கியோ ஏக்கத்தில் வாடியோ நான் கால வெள்ளத்தில் எங்கோ அடித்துச் செல்லப்பட்டிருப்பேன். என்னைப் போல இப்படி அகப்பட்டு கொண்ட ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையை இப்படித்தான் வென்று கரையேறியிருப்பானோ? அப்படியானால் அன்று இரவு நான் எதை பற்றி அத்தனை தீவிரமாக ஆலோசித்துக் கொண்டிருந்தேன் என்று நீங்கள் கேட்கலாம். உண்மையை சொன்னால் மறுநாள் காலையில் மசராவுக்குள் போய் பால் கறப்பதை பற்றித்தான் நான் தீவிரமாக சிந்தித்துக் கொண்டிருந்தேன். பயங்கரன் ஆடுகளை வசியப்படுத்தி பால் கறந்ததைப் போல நானும் அவற்றை மயக்கி ஒரு பாத்திரம் நிறைய பாலுடன் மசராவிலிருந்து வெளியே வருவதாகவும் அதை பார்த்து அர்பாவின் முகம் பிரகாசம் அடைவதாகவும் எண்ணி நான் சந்தோஷப்பட்டேன். தன்னந்தனியாக நான் ஒருவனே ஆடுகளை வெளியே கொண்டு போய் திரும்பி வந்தேன். இந்த கனவுகளை எல்லாம் நிஜமாக்குவது எப்படி? அதற்காக நான் என்னை எப்படியெல்லாம் தயார் செய்து கொள்ள வேண்டும்? இன்று நான் செய்த தவறுகள் என்ன? அவற்றை எப்படி திருத்துவது? நேற்றைய பற்றியோ கவலையோ நாளை குறித்த ஏக்கங்களோ எதுவும் என்னிடமில்லை. இன்றைய பொழுதை எதிர்கொள்வது எப்படி என்னும் ஒரே ஒரு சிந்தனை மட்டுமே. என்னுடைய மசரா வாழ்க்கை முழுவதுமே இப்படித்தான் இருந்ததாக எனக்கு தோன்றுகிறது. படுக்கையில் கிடந்தபடியே நான் இதுவரை படித்த அரபி சொற்களையும் அவற்றிற்கான பொருளையும் மீண்டும் ஒருமுறை சரிபார்த்தேன். 2 தினங்கள் தான் ஆகியிருக்கின்றன. ஆனால் அதற்குள் நான் தேவைக்கும் அதிகமான சொற்களை படித்து விட்டதாக எனக்கு தோன்றியது. நான் படித்த சில அரபி சொற்களும் அவற்றின் பொருளும் அர்பாவு பாதுகாவலன், மசரா ஆட்டுத்தொழுவம், குபூஸ் எனக்கு கிடைக்கும் ஒரே உணவுப் பொருள், மாயில் கிடைப்பதற்கரிய மிக கவனமாக பயன்படுத்தப்பட வேண்டிய ஒரு திரவம், அதை வெறும் தண்ணீர் என்று சொல்லி கேவலப்படுத்த வேண்டாம். நமக்கு தண்ணீர் ஒரு பொருட்டல்ல, ஆனால் அர்பாவுக்கோ அது மதிப்பு மிக்கது. கணம் ஆடு, ஹல்லி பால், திபின் வைக்கோல், பர்சி புல், ஜமல் ஒட்டகம், லா இல்லை, ஜி ஹாம் சரி அர்பாபு. எனக்கு தெரிந்த இந்த சொற்களை பற்றி ஆலோசித்த போதுதான் எனக்கு தெரியாத ஆனால் தெரிந்தாக வேண்டிய இன்னும் ஏராளமான சொற்கள் இருக்கின்றன என்று எனக்கு புரிந்தது. அவற்றையும் கேளுங்கள். கோதுமை, பாத்திரம், டேங்க், வசை, கூடாரம் போன்றவற்றுடன் வந்தான். போனான், செய்யவில்லை, தெரியாது போன்ற ஏராளமான வினைச்சொற்களின் அரபி சொற்களும் எனக்கு தெரியாது. அங்கே நான் பேசிய அரபு சொற்களில் உச்சரிப்பும் பொருளும் உண்மையிலேயே அப்படித்தானா என்று அரபி தெரிந்த உங்களின் யாரேனும் கேட்டால் எனக்கு தெரியாது என்பதுதான் என் பதிலாக இருக்கும். அந்த சொற்களை நான் அப்படித்தான் கேட்டிருந்தேன், புரிந்திருந்தேன். அதனால் என்னை பொறுத்தவரை அவைதான் சரியான சொற்கள், சரியான உச்சரிப்பும் கூட. ஆனாலும் ஒரு சொல்லில் அப்படி என்னதான் இருக்கிறது? புரிதலே இங்கு முக்கியம். இந்த சொற்களால் அர்பாவு சொன்னது எனக்கு புரிந்தது, நான் சொன்னது அர்பாவுக்கு புரிந்தது. இதை மீறிய மொழி புலமை எதுவும் எனக்கு தேவைப்படவில்லை. நினைப்பும் சிந்தனையுமாக நேரம் அப்படியே வழிந்து கொண்டிருந்தது. அப்போது என் உடம்பிலிருந்த வலியும் மாயமாய் மறைந்து போயிருந்தது. சற்று நேரத்தில் அசதியும் உறக்கமும் என்னை போர்த்தியது. அதன்பின் உறக்கம் அடித்து போட்டது போல் ஆழ்ந்த உறக்கம். அப்போது நேரம் கட்டாயம் நடுஇரவை தாண்டி இருக்க வேண்டும். ஆனால் அது எதுவுமே எனக்கு நினைவில்லை. பொழுது நன்றாக புலந்த பிறகுதான் நான் படுக்கையிலிருந்து எழுந்தேன். ஆனால் எனக்கு முன்பே கிழக்கில் சூரியன் கண் விழித்திருந்தான். கட்டிலை பார்த்தேன், வெறுமையாக கிடந்தது. பயங்கரன் அதற்குள்ளாகவா எழுந்து வேலைகளை பார்க்க ஆரம்பித்து விட்டான்? அப்படியானால் அவன் பால் கறந்து முடிப்பதற்குள் நான் அங்கு போய்விட வேண்டுமே. நான் மசராவை நோக்கி வேகமாக ஓடினேன். ஆனால் அங்கே பயங்கரனை காணவில்லை. வழக்கத்திற்கு மாறாக இன்று ஆடுகளுக்கு இன்னமும் தண்ணீர் கொடுக்கப்படவில்லை, புல் வைக்கப்படவில்லை, தொட்டியில் கோதுமையை காணவில்லை. வழக்கம் தவறியதால் மசராவுக்குள் ஆடுகள் பதற்றத்துடன் அங்குமிங்குமாக அலைபாயத் தொடங்கியிருந்தன. பயங்கரன் வேறேதோ வேலையாக பக்கத்து மசராவுக்கு போயிருப்பான் என்று நினைத்து ஒவ்வொரு மசரவாக தேடி பார்த்தேன். அவன் எங்கும் இல்லை. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இத்தனை காலையில் அவன் எங்கே போயிருப்பான்? நான் திரும்பி கட்டிலுக்கு வந்தேன். எனக்குள் ஏதோ ஒரு சந்தேகம் குறுகுறுத்தது. சற்றென்று நான் குனிந்து கட்டில் கடியில் பார்த்தேன். அங்கே எனது பைக்கு பக்கத்தில் அவனுடையது என்று நம்பும்படியான தூசி படிந்த பெட்டியொன்று நேற்று வரை கிடந்தது. அதை இப்போது காணவில்லை. என்னுடைய சந்தேகம் வலுத்தது. அப்போது கூடாரத்திலிருந்து வெளியே வந்த அர்பாபு என்னுடைய கையில் ஒரு பாத்திரத்தை தந்து பால் கறந்து வரும்படியாக சொன்னான். சந்தேக கண்களுடன் நான் அர்பாவின் முகத்தையே பார்த்தேன். பயங்கரன் எங்கே போயிருக்கிறான் என்பதே அந்த பார்வையின் பொருள் என்று அர்பாவுக்கு நன்றாகவே புரிந்திருக்கும். அப்போது அர்பாபு என்னிடம் நீண்ட நேரம் என்னவெல்லாமோ சொன்னான். அதில் கோபம், வசை, பரிதாபம், நிர்த்தாட்சண்யம், ஏளனம் என்று எல்லாமே கலந்திருந்தது. அவனது பேச்சிலிருந்து நான் புரிந்து கொண்டது இதுதான். அவன் என்னுடைய பயங்கரன். இந்த நரகத்திலிருந்து எப்படியோ தப்பி ஓடிவிட்டான். காத்துக்கொண்டிருங்கள். மீண்டும் மற்றொரு தலைப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு தோழி.